விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஒரு விஐபி வந்திருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர், என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் எம் யோகநாதன் அவர்கள். என்ன யோகநாதன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? மரம் நடுறது இல்லீங்களா? மரம் யோகநாதன், இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம். அவர் வந்து நிறைய மரக்கன்றுகளை வந்து நட்டுட்டு இருக்கிறாரு. அப்படிங்கறது தெரியாத முகம் என்னன்னு முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். தெரியாத முகம் என்பது, நான் பஸ்ல கண்டக்டரா இருக்கேன், நடத்துனரா இருக்கேன், அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் போன் பண்றவங்களே வந்து முழு நேரம் நீங்க மரம் தான் நடுறீங்களா, உங்களுடைய வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு என்ஜிஓவா கேட்பாங்க. நான் என்ஜிஓ இல்ல, இயற்கை சார்ந்து இந்த இயற்கையை நேசிக்கிறதுனால என்னுடைய நடத்துனர் பணி முடிய மீதி நேரம் முழுவதும் வந்து இந்த சூழலுக்காக தான் ஒதுக்கிறேன்.
அதாவது நடத்துனர் பணி தவிர அப்படின்றீங்க, ஆனா நாங்க கேள்விப்பட்டது வந்து கிட்டத்தட்ட நீங்க 100,000-க்கும் மேல மரங்கள் நட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. எப்படி அப்ப முழு நேர தொழிலா மரம் நடுறதா, எப்படிங்க சார் சொல்லுங்களேன்?
இந்த சூழல் பணி வந்து கண்டக்டரா சேர்றதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சது. ஒரு 27 வருடங்கள் ஆகுது, 8வது வகுப்பு படிக்கிற காலங்கள்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். மரம் நடுறது நிறைய லீவ் போடுவேன் நான். இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சம்பளம் குறைச்சலா இருக்கு. காரணம் வந்து நிறைய வெளியூர்களில் கூப்பிடுறாங்க. நானே வந்து எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட மரம் மாதிரி ஆயிட்டேன் நான். மரம் சும்மா இருந்தாலும் அந்த காற்று விடுவதில்லை என்கிற மாதிரி இந்த சூழல் பணிக்காக என்னை அழைக்கிற போது நான் கண்டிப்பா போயாக வேண்டியிருக்கேன்.
சரிங்க சார், இப்ப இயற்கையை விரும்பாத உயிரினமே கிடையாது. அது விலங்குகளாகட்டும் மனிதர்களாகட்டும், இயற்கையை வந்து எல்லாரும் நேசிக்கத்தான் செய்யறாங்க. இப்ப நாங்க வந்து இயற்கையை நேசிக்கிறதுக்கும் நீங்க இயற்கையை நேசிக்கிறதா சுவாசிக்கிறதான்னு தெரியல, என்ன வித்தியாசம்?
நீங்க வந்து ரசிப்பீங்க, ஒரு மரத்தை பார்த்தா ரசிப்பீங்க, புல் தரைய பார்த்தா ரசிப்பீங்க, மழை வந்தா ரசிப்பீங்க. நான் வந்து நேசிக்கிறேன், அவ்வளவுதான், சின்ன வித்தியாசம் தான். எதையெல்லாம் ரசிக்கிறோமோ அதை நேசிப்பதற்கு நாம் கத்துக்கணும். நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், நான் தாகம் எடுக்கிற போதெல்லாம் எனக்கு என் தாய் பால் கொடுத்தாள், இப்ப பசி எடுக்கிற போதெல்லாம் எனக்கு என் தாய் பால் கொடுத்தாள், எனக்கு தாகம் எடுக்கிற போதெல்லாம் அந்த மலை தாய் நீர் கொடுத்தாள். அப்ப ஒரு கண்ணை பெற்ற தாயாகவும் மறு கண்ணை மலை தாயாகவும் இந்த இயற்கையை நேசிப்பதற்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த விஷயங்களை தான் மாணவர்களிடத்தில் மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேன்.
அருமையா சொன்னீங்க, அதாவது ரசிக்கிறத வந்து நேசிக்க கற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. தாயையும் இன்றடுத்த தாயையும் வந்து மலை தாயையும் ஒன்னா பாவிக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னீங்க. சரி, இப்ப இந்த 27 வருஷ பணியில எத்தனை மரக்கன்றுகள் நட்டிருப்பீங்க, எத்தனை பலன் தந்துட்டு இருக்குது? இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்படி ஆரம்பிச்சது?
8வது வகுப்பு 9வது வகுப்பு படிக்கிற நேரங்களில் கவிதை எழுதுறது பழக்கம், கவிதை புத்தகங்களே நிறைய வாசிப்பேன் நான். அப்ப வந்து நீலகிரில என்னுடைய சகோதரி அம்மாலாம் அங்க இருந்த அங்க போய் லீவ்ல போவேன். அக்கா வீட்டுல படிச்சுட்டு லீவ்ல வந்து நீலகிரி போகிற போது அந்த இயற்கையை நேசிப்பதற்கு காட்டுக்குள்ள போறது பழக்கம். அங்க தேயிலை தோட்டங்கள் அதிகமா இருந்தது. ஒரு 1/2 ஏக்கர் டி எஸ்டேட் வச்சிருக்கோம்னா ஒரு தேயிலை எஸ்டேட் ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தேயிலையை வறுப்பதற்கு காட்டுல இருந்து மரத்தை அறுத்துட்டு வருவாங்க. இப்ப வந்து இந்த இயற்கையை நாம் வந்து இப்படியே விட்டோம்னா போயிடுமேனு சொல்லி ஒரு 8-10 ஆண்டுகள் போராட்டங்கள் தான். மரவெற்றவனை தடுக்கிறது, மரவெற்றவனை பிடிச்சி கட்டி போடுறது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றது. இந்த தாகைன்னு ஒன்று இருக்கு, பெர்னில் சொல்லுவோம், அந்த தாகையை வந்து அறுத்து கொண்டு வந்து பனிகாலங்களில் தேயிலை வாடாமல் இருப்பதற்கு மேல போடுவாங்க. இன்னொன்னு தேயிலை நாட்டை நட்டுட்டு அந்த ஈரப்பதம் காயாமல் இருப்பதற்கு அந்த தாகையை போடுவார்கள். இந்த தாகை வந்து நீர்பிடிப்பு இடங்களில் இருந்து நீரை சேமிக்கிற பணிகளை நிறைய செய்யும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுகிற போது நம்மள ஒரு வழி எடுத்தது. மரங்கள் ஒரு பக்கம் ஃபேக்டரிக்கு போகுது, தாவரங்கள் இந்த மாதிரி வந்து தேயிலை மூடாக்கு போடுவதற்கும் தேயிலை செடிகளை மூடாக்கு போடுவதற்கு போகுது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு காலங்களில், அதாவது உள்ளங்கையில் நெல்லிக்கண்ணி இருக்கிற வரை அவனுக்கு அதை பத்தி தெரியாது. தொலைதூரத்தில் இருக்கிறப்பதான் வந்து அவனுக்கு அந்த வழி தெரியும். பிளைன்ஸ்ல இருப்பவர்களுக்கு தான் அதனுடைய தண்ணியினுடைய அருமை தெரியும். நீலகிரிலேயோ வால்பாறையிலேயோ அந்த பிறகு கலக்காடு முண்டந்தூரில் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து நீரினுடைய பெரிய அவசியம் தெரியாது. அந்த விஷயத்தை நாம் வந்து கையில் எடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள். ஜெயச்சந்திரன் ஒருத்தர் தமிழ்நாடு கிரீன் மூமெண்ட் மாநில செயலாளர் இருக்காரு, அவரோட சேர்ந்து நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருந்தோம். இந்த பணிகளை விரிவுபடுத்துவதற்கு பெரிய எதிர்ப்புகளையும் சந்திச்சு, விரிவுபடுத்துவதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற போதுதான் இந்த விஷயத்தை மாணவர்கிட்ட கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டர், ஒரு விரலில் தள்ளுறது நழுவல் பட காட்சி, அதை வாங்கி வச்சுட்டு ஒரு பள்ளிக்கூடமா போக ஆரம்பிச்சேன். ஆரம்ப காலத்துல எவனுமே மதிக்கல. அப்புறம் இதை தொடர்ந்து செய்கிற போது மரம் நடுறது, அப்புறம் அறிவொளி இயக்கம் நம்மோடு அப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த அறிவொளியில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு முழுக்க பயிற்சி கொடுத்தோம். அந்த ஜெயச்சந்திரன் வந்து சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவார், 400 பேர் 500 பேர்னாலும் மதியம் உணவு கொடுத்துடலாங்க, சர்டிபிகேட் கொடுத்துருவோம் சொல்லி. அந்த பணிகளை தொடர்ந்து செய்கிற போதுதான் பல இடங்களில் மர வெட்டுற போது போன் பண்ணி சொல்லுவாங்க, சரிங்க மர வெட்டுறாங்க வாங்க சொல்லி நாங்க போய் அங்க போய் பார்ப்போம், தடுப்போம், வனத்துறைக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. 2007 வந்து ஒரு லயன்ஸ் கிளப்ல உலகளாவிய விருது ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் தொடர்ந்து அதற்கு பிறகு இப்ப எல்லாம் நேரமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். 24 மணி நேரம் பத்தல, தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் முழுக்க வந்து இந்த சிந்தனை, இதை பற்றி எழுதுவது, படிப்பது, இதை பற்றி பேசுவது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மர வெட்டுற போலப்பதான் நடந்துட்டு, அதை போய் தடுக்கிறது, அது சம்பந்தமாக வழக்கு தொடர்றது, அந்த பகுதியில் போய் காவல்துறை இடத்துல இந்த மாதிரி புது சொத்து வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேஸ் கொடுக்கறது, இந்த வேலைகள் தொடர்ந்து செஞ்சிருக்கோம். 3 லட்சம் மரங்களுக்கு மேலாக நட்டிருப்பேன். 1,20,000 மரங்கள் மரமாக வளர்ந்திருக்கு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க கல்வீரம்பாளையம் வடவள்ளி அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 100 அடி உயரத்துக்கு மரம் இருக்கும், நீங்க போனீங்கன்னா பாக்கலாம். இந்த மரங்கள் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, தேனி, கம்பம், இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, சென்னை, காஞ்சிபுரம், வெல்லூர், வேலூர்ல போயிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் நட்டேன், இந்த வருஷம் போயிருந்தேன். அங்க போகிற போது ஒரு இது இப்ப என்னன்னா, நட்ட மரம் பெரிய அளவுல குரோத் வளர்ச்சி இல்லை, அந்த மண் முழுக்க விஷமாக மாறி இருக்கு. அங்க தண்ணிக்கு பெரும் பிரச்சனை. அங்க வந்து தங்க கோயில் மட்டும்தான் வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது, வேற ஒன்றும் பெருசா இல்லை. எல்லா அந்த மண்ணை மலட்டுத்தனம் பண்ணுற அத்தனை தொழிற்சாலை அந்த ஊர்ல இருக்கு. 20 லிட்டர் தண்ணி வாங்கி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரா குளிக்கிறதுக்கு பழகிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒருத்தர் குளிக்கிற, கொஞ்சம் அதிகமா சோப்பு போட்டு தண்ணி இல்லைன்னா தொடச்சிக்க வேண்டியதான். 20 லிட்டருக்குள்ளதான் நீங்க அதை மேனேஜ் பண்ணும். அவர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு, நாளைக்கு நமக்கு வரும். இந்த விஷயத்தை பரவலாக போய் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து வெளியூர்ல இல்ல, நம்ம மாநிலத்தில் நம்ம ஊர்ல இருக்குல்ல, ராணிப்பேட்டையில் நடக்கிற சமாச்சாரத்தை கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து வரக்கூடிய காலங்களில் என்ன ஆக போகுது பயமா இருக்கு. அதுக்கடுத்து இப்ப ஒசூர் மாறிட்டு இருக்கு. அங்க ரோட்டரி கிளப் வந்து மரம் நட சொன்னாரு, 1 லட்சம் மரம் நடுவோம்னு சொன்னாங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் என்பதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. 50 மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறது என்னை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பணத்தை எண்ணி பழகிட்டாங்க எல்லாரும், 500, 1000, 1,000 அப்படின்னு சொல்லி. அதனாலே 5 லட்சம் நட்டேன், 10 லட்சம் 20 லட்சம் சொல்றார்கள். ஒழிய நடைமுறையில் இது வந்து சாத்தியப்படுமாங்கிறது சந்தேகம் தான். அப்புறம் அந்த ரோட்டரி கிளப்ல போய் சொல்லி 1,000 மரங்கள் நட்டு வளர்ப்பதற்கு உண்டான வேலைகள் செய்யும். போன மாதம் வந்து வெள்ளக்கோயில் போயிருந்தேன், தெய்வீகன் ஒரு டாக்டர், அவரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஃபுல் பிஸியா நாள் நகரத்துல, அவர் ஒரு 3 ஸ்கூலுக்கு லீவு போட்டு என்கூட வந்தார். வந்து 3 ஸ்கூல் போய் பள்ளிகளில் மரம் நட்டு இந்த ஸ்லைட் ஷோ பண்ணிட்டு, இந்த ஸ்லைட் ஷோல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, புல் என்ன பண்ணும், மரம் என்ன பண்ணும், பூச்சி புழு விலங்குகள்லாம் என்ன பண்ணும், இந்த பூச்சி புழு விலங்குகளுக்கு நாம என்ன பண்றோம் அப்படிங்கறத பற்றி ஒரு 1.5 மணி நேரம் தெளிவாக சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியான உண்மைகளை அங்க வந்து பகிர்ந்துட்டு படம் ஸ்லைடு போட்டு விசுவலா காட்டுகிற போது அந்த மாணவர்களுக்கு அது இருக்குமா பிடிச்சுக்குவான், பிடிச்சிட்டு அவங்களும் ஒரு வழி வரும். அந்த மாணவர்கள் தான் வரக்கூடிய காலங்களில் இந்த இயற்கை சூழலை பாதுகாக்கிற பணியை, நேசிக்கிற பணியை அவர் தான் செய்யப்படுறாங்க. அதனாலதான் அந்த மாணவர்கிட்ட அந்த பிரச்சனையை நான் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். இப்ப வடவள்ளியில ஒரு ஸ்கூல் இருக்கு, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, தெற்கு தொண்டாமுத்தூர் ரோட்ல இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க போனீங்கன்னா பிளாஸ்டிக் டம்ளர்ல பாயசம் குடிக்காங்க அந்த குழந்தைங்க. திருமண வீட்டில்தான் அவர்களுக்கு வந்து பாயசமே கிடைக்கும். அந்த பாயசத்தை அவர்கள் பிளாஸ்டிக் டம்ளர் கொடுத்து அவங்க அப்பா அம்மாவையும் குடிக்க வேணாம்னு சொல்லி இது குடிக்காது. கேரி பேக் பயன்படுத்துறதுல, லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் போடுறதுல, இதெல்லாம் வந்து சூழலுக்கு எதிர்ப்பான எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை அந்த குழந்தைகள் செய்யாது. அந்த குழந்தைகள் போல தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கல. அந்த குழந்தைகள் போல தமிழகத்தில் ஒரு 20 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. நாளைக்கு 20-25 ஆகும், 30 ஆகும், 40 ஆகும், இது வரக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கு. இதனால மாணவர்கள் வந்து கேட்பதற்கு செயல்படுத்துவது தயாரா இருக்காங்க. குறிப்பாக 10th கீழே உள்ள மாணவர்கள் அவர்கள் இந்த வேலையை செய்வார்கள். சோமனூர்ல பள்ளின்னு ஒரு பள்ளி, அதுல வந்து ராமமூர்த்தி சார் ஒருத்தர் அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடக்கும். ஒவ்வொரு பல பள்ளி கல்லூரிகளில் பசுமை மன்றம் வந்து ஆரம்பிச்சு அது 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 ஒரு பக்கம் தொடர்ந்து செயல்பட்டு. பாளையங்கோட்டையில புஷ்பலதா மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மழைநீர் சேகரிப்புக்கு தேசிய விருது வாங்க பள்ளிக்கூடம். நம்ம மழைநீர் சேகரிப்பை பத்தி பேசாத பொழுதே மழைநீர் சேகரிப்புக்கு தேசிய விருது வாங்கி பள்ளிக்கூடம். ஒரு பெரிய பாறை இருந்தது, அதை உடைத்து பள்ளிக்கூடம் கட்டினார்கள். அந்த பள்ளிக்கூடம் காலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லா அந்த குளத்தில் தான், அதுல மீன் எல்லாமே எல்லா உயிர் சூழலும் இருக்கு. அந்த தண்ணி தான் இன்றைக்கு குளிக்க குடிக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. நம்முடைய முதல்வர் மழைநீர் சேகரிப்புக்கு திட்டமிட்டதுக்கு பிறகு அந்த பள்ளிகளையும் போய் கேட்கற போது நாங்க ஏற்கனவே பண்ணிட்டு சொன்னதுக்கு பிறகு திரும்ப முதல்வர் கூப்பிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை ஆனர் பண்ண. இந்த மாதிரி நல்ல செயல்களை செய்வதற்கு நல்ல ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், நல்ல பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது, சொல்வதற்கு ஆள் இல்லை. இதுதான் ஒரு பெரிய குறையா இருக்கு.
ஆக அன்சங் ஹீரோஸ், அதாவது பாடப்படாத நாயகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. எதுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னீங்க. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சாலை விரிவாக்கம், நகர்மயமாக்குதல், அப்ப அதுல வந்து மரங்கள் வெட்டப்படுறது வந்து தவிர்க்க முடியாததாகி விட்டது. எப்படி உங்க கருத்து என்ன சொல்லுங்க?
சாலை விரிவாக்கத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா 20 மீட்டர்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சாலை விரிவாக்கம் என்பது இன்னைக்கு அவசியமாக்கப்பட வேண்டும். சாலை விரிவாக்கம் வேண்டும், 4 வழி சாலை வேணும், இன்னைக்கு போக்குவரத்து அதிகம், விபத்து நிறைய நடக்குது, எல்லா வசதிகளும் நமக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டது இல்லை என்பதற்கு இல்ல. 20 மீட்டர் ரோடு என்றால் 22 மீட்டர், 25 மீட்டர், 30 மீட்டர் உள்ள மரங்களை இவர்கள் ஏன் வெட்டுகிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். 20 மீட்டருக்குள்ள வெட்டிதான் ஆகணும், ரோடு போட்டு தான் ஆகணும். நீ 25 மீட்டருக்கு அப்பால் உள்ள மரங்களை எதற்கு வெட்டினீங்க? வெட்டு போய் பாருங்க, வெட்டி விட்டது துளிர்த்துக்கிட்டு இருக்குது. மேட்டுப்பாளையம் சாலையில் 4 வழி சாலை மரம் இருக்கவே பண்ண முடியும் என்று பெரிய இன்ஜினியர்ஸ் கூட்டு வந்து ரோடு முழுக்க இதுல கவுண்டமாளையம் டு துடியலூர் வரை அளந்து ஒரு சைடு 1.5 மீட்டர் டிச்சு கால்வாய்க்கும், மரங்களுக்கு 3 அடி விட்டால் போதும், 4 அடி விட்டு இதை வந்து 4 வழி சாலை பண்ண முடியுமா என்கிற ஒரு பெரிய வரைபடத்தை பிரஸ் ரிலீஸ் பண்ணேன். என்னைக்கு பிரஸ் ரிலீஸ் பண்ணுமா, அன்னைக்கு இரவே வந்து ஒரு 5 ஜேசி பூச்சி போடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சாலை விரிவாக்கம் என்பது பண்ணிருக்காங்க. சாலை அதே அளவில் தான் இருக்கிறது, சாலை பெரிதாக போடப்பட்டிருக்கிறது, சாலையினுடைய பயணங்கள் அதே அளவில் தான் இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கும். இபியில இருக்கக்கூடிய லைன் எதுவுமே எடுக்கல. இன்னும் கட்டிடங்களை எந்த கட்டிடத்திலையும் அப்புறப்படுத்தல, மரத்தை மட்டும்தான் வெட்டியிருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், மரம் பேசாததுனால் இதை வெட்டுகிறார்களா என்கிற சந்தேகம். ஒன்று காசு கிடைக்குது, இன்னொன்று மரம் எதுவும் பேசாது. இபி லைனை தொட்டா ஷாக் அடிக்கும். இந்த படம் பத்தி வாகனத்தை நிறுத்தினவன் கேட்டா அவன் சத்தம் போடுவான். ஒரு ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் பாத்தீங்கன்னா வடவழி பகுதியில் இங்க இந்த ரோட்டை எடுத்துங்க, மருதமலை ரோட்ல வடவழி தாண்டிட்டீங்கன்னா அந்த ஆலமரம் 2 ஓரங்களிலும் அப்படியே ஒரு ஒரு 13-14 அடி சுற்றுல உள்ள ஆலமரம் அறுக்கப்பட்டது. அங்கெல்லாம் இப்ப வண்டி தான் நின்றுட்டு, வாகனம் வந்து போக்குவரத்துக்கு எந்த விதமான பயன்பாடும் அந்த மரத்தை அறுத்ததால் இல்லை. இந்நேரம் பார்க்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய தேவைக்காக சாலை விரிவாக்கம் பண்ணோம், அதை சரியா செஞ்சுட்டு போக வேண்டிய தானே, இன்னும் விபத்து இல்லாமல் நடக்கும்ல. அந்த பகுதி முழுக்க வாகனங்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வாகனங்களை நிறுத்துவதற்காக தான் அந்த சாலை போட்டார்களா என்ற கேள்விக்குறி என்னை போன்றவர்களிடத்தில் இருக்கு.
ஆக சாலை விரிவாக்கத்துக்கு 20 மீட்டர் போதும்னு சொல்றீங்க இல்லீங்களா? இப்ப அதிக எண்ணிக்கையில நீங்க சொன்ன மாதிரி 50,000, 1,00,000 அப்படின்னு எண்ணிக்கை அதிகமா காமிக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட அளவு 1,000-2,000 எடுத்து அதை பராமரிச்சு வந்தா நல்லா இருக்கும் இல்லீங்களா? எப்படி உயிர் வாழ ஒரு மரம் தேவை என்ற தலைப்பில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் இயற்கை ஆர்வலர் எம் யோகநாதன் அவர்கள்.
தான் நான் சொல்றேன், நான் உயிர் வாழ ஒரு மரம் என்கிற ஒரு திட்டம் நான் செயல்படுத்திட்டு இருக்கிறேன். நீ உயிர் வாழ்னா ஒரே ஒரு மரத்தை நட்டு நீ வந்து வளர்த்திடு போதும். நீ வந்து 5000 மரமோ 10,000 சிப்காட் ரோட்டரியில வந்து ஒசூர்ல வந்து 100,000 மரம் நடுவதற்கு பிளான் பண்ணாங்க. 5000 மரம் நட வச்சு அந்த 100,000 உண்டான செலவுகளை அதைக்கு போட்டு அந்த மாதிரி வந்து நாங்கள் மரத்தை நட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே அக்ரி யூனிவர்சிட்டி மாணவர்கள் 2008 அல்லது 2009 என்று நினைக்கிறேன், இங்க NSS ப்ராஜெக்ட் ஆபிசர் மேடம் புவனேஸ்வரி மேடம் அவங்க தலைமையில தான் வந்து ஒரு பார்த்திபன் சார் புவனேஸ்வரி மேடம் வந்தாங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட கொண்டு போய் இங்க கோவையில் இருக்கக்கூடிய மத்திய சிறை உள் வளாகத்தில் ஒரு 5 ஏக்கர் தென்னமரம் நட்டோம். அந்த தென்னமரம் வந்து அங்க 2700 இல்லவாசிகள் இருக்காங்க. இந்த 2700 பேருக்கு இன்று வந்து காய் காக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை பெருமையா சொல்றேன், மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்றோம்னா, எல்லோரும் நட்டோம் என்று சொல்வதை விட நான் நட்ட மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி இருக்கிறது, நான் நட்ட மரத்தில் பல பள்ளி குழந்தைகள் நிழலில் உட்கார்ந்து படிக்கிறார்கள், நான் நட்ட பள்ளிக்கூடத்தில் அந்த மரங்கள் இருப்பதால் அசுத்த வாடை வரவில்லை என்று சொல்கிற போதுதான் அதனுடைய உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கு. இது ஒரு அதான் நான் வந்து என்ஜிஓ இல்லைன்னா தான் சொன்னேன், நான் எனக்கு இது ஆத்மாத்மான வேலை, எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு கால் சென்ற இடம் கூட கிடையாது, நான் வாடகை வீட்டு தான் கூட்டியிருக்கேன். நான் ஏன் இதை கூட சொல்றேன்னா, இடமில்லை, மரக்கன்று கிடைக்கவில்லை, தண்ணி ஊற்றுவதற்கு வசதி இல்லை, இது எல்லாமே வந்து இந்த ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்கிற மாதிரிதான் நான் உணர்றேன். இதுல மரம் நடுகிற போது இலை மரக்கன்றுகளை நட்டுட்டு சுத்தி இருக்கிற இலையை போட்டோம்னா அந்த வந்து ஈரப்பதத்தை தாகும், அது லீஃப் மல்ச்சின்னு சொல்றோம். அடுத்து புல் தலைகளை போடும்போது கிராஸ் மல்ச்சின்னு சொல்றோம். அதை விட இந்த சீனர்கள் என்ன பண்றாங்கன்னா, மரத்தை நட்டு கல்லை தூக்கி ஓரமா சுத்தி வச்சிருவாங்க. அதுல பனி விழுகிற போது பனி நீர் பாறைக்கு கீழே போய் அதுல வந்து மரங்கள் வளர்கிறதை நாம் வந்து பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய வானகம் என்கிற கரூர்ல இருக்கிற வானகத்துல வரட்டு காட்டுல மரத்தை நட்டு இந்த கல் வச்சிருக்காரு, அது அழகா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் அதற்கு மேலாக போய் என்ன பண்றேன்னா, இந்த பிஸ்லரி பாட்டில் 1.5 லிட்டருக்கு மேல உள்ள பாட்டில அடிப்பகுதியை வெட்டிட்டு அந்த மூடியில வந்து குழந்தை இதெல்லாமே குழந்தையில தான் கொண்டு வந்து சொல்லுவேன், ஒரு 20 கூழாங்கல்லு, தேங்காய் நாறு, இந்த தேங்காயில இருக்கிற குடுமை பிச்சுட்டு வர சொல்லுவேன், கொடு சொல்லுவேன், வீட்டில இருக்கக்கூடிய கிழிஞ்ச துணியை கொண்டு வர சொல்லுவேன். ஒரு ஒரு அடிக்கு வந்து துணி எடுத்து மேல முடிச்சு போட்டு அந்த பாட்டில ஓட்ட போட்டு மூடியில அந்த முடிச்சு போட்ட துணியை உள்ள விட்டு இழுத்துருவேன். இழுத்தா முடிச்சு வந்து டைட்டா நின்றுக்கும். தலைகளை திருப்பினோம்னா அந்த துணிக்கு மேல கூழாங்கல் ஒரு ரெண்டு இன்ச்சு தேங்காய் நாரை நச்சு போட்டு டைட் பண்ணிட்டு அக்கு மாதிரி பாட்டில நட்டுட்டு சென்ட்ரல்ல மரத்தை வச்சிருவேன். வச்சுட்டு இந்த 3 பாட்டில்லையும் தண்ணியை ஊத்திட்டோம்னா 15 நாளைக்கு நீங்க தண்ணி ஊத்த வேண்டாம். மேல இலை தலையில போட்டீங்கன்னா போட்டு இது வந்து நம்ம பாட்டை மூட்டன் வந்து பானையில் செய்த விஷயம், இன்னைக்கு அந்த சாத்தியப்படலை என்பதற்காக இந்த வேலையில நிறைய மரங்கள் நட்டுக்கு மாணவர்களுக்கு ஆச்சரியமா ஆசை நான் நட்ட மரம். இது மூன்றுமே இந்த பாட்டில வர பாட்டில் வேஸ்ட், துணி வேஸ்ட், கூழாங்கல் வேஸ்ட், தேங்காய் நாரல் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு ஒரு 4 அடி 5 அடி மரம் வளர்ந்தோம்னா அந்த பாட்டில் ஆட்டி எடுத்துக்கலாம், எடுத்து வேற பகுதியில் நட்டுக்கலாம். இந்த மாதிரி பணிகளையும் புது புது விஷயமா சொல்றது அவங்க கிட்ட, இதை செய்ய சரி பாட்டில் உனக்கு வந்து மரக்கன்று இல்ல கிடைக்கல என்ன பண்ண போற, சாயந்தரம் அப்படியே போ, இங்க எங்கெல்லாம் மரங்கள் விதை விழுகிறதோ அங்க போய் பாரு, அந்த விதையை எடுத்து வந்து நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு, உங்க வீட்டுல கோழி இருக்கும் அல்லது ஆடு இருக்கும், உன் வீட்டுல இல்லைன்னா நீ போய் அங்க போய் ஆட்டு பிள்ளைக்க கோழியுடைய கழிவுகளை எடுத்துட்டு வந்து நல்ல மண்ணோட போட்டு அதுல வந்து இந்த விதையை போட சொல்லுவேன். இப்ப 5 நாள் அது முளைச்சிடும். அதான் பழமொழி வந்து 5 விளையாதது 60 விளையாதுன்னு சொல்றது, நம்ம வந்து 5 விளையாதுல 60 5 நாள்ல முளைச்சிரும், முளைவிட்டுரும். நீங்க 60 இருந்தே அதை பாத்துட்டு இருக்க வேண்டாம், முளைக்கும் முளைக்கும் முளைக்கும். 5, 6, 7 நாள்லாம் முளைக்கல, நீங்க நோண்டி எடுத்து வேற விதை போட்டுடலாம். அதை எடுத்துட்டு நான் மத்தியானம் டியூட்டி முடிஞ்சோட ஹோட்டலுக்கு போவேன். ஹோட்டலுக்கு போய் 1 லிட்டர் பால் பேக் வாங்குவேன், 5 ரூபா கொடுத்தா 100 பேக் தருவான். ஆனா மரம் நடப்போறேன்னு சொன்னா இன்னும் ஃப்ரீயாவே தருவான். அதை கொண்டு வந்து மேல கழுவிட்டு அழகா வெட்டிட்டு அதுல மண்ணை போட்டு இதுல இருக்கக்கூடிய நாத்தை எடுத்து அதை நட்டு ஒரு 6-3 மாசத்துக்கு வளர்த்தனா 3 அடி 4 அடி 3 அடி கண்டிப்பா வந்துடும். அதை கொண்டு போய் நட்டுருவேன் நான். இப்ப வந்து நமக்கு விதையும் தேவை இருக்காது, காசு கொடுத்து வாங்க வேண்டாம், பேகும் வாங்க வேண்டாம், மண் மணல் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, இந்த நாத்தை கொண்டு போய் நடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் இதயத்தில் கொஞ்சம் மனசு மட்டும் கொடுக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை.
அருமையா சொன்னீங்க, எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது, மனசுங்கிற சாத்தியக்கூறு மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங், அது இனி காலப்போக்கில் வரும்னு நினைக்கலாம். அப்புறம் நல்லா சொன்னீங்க, அதாவது மரங்களை வந்து நடுறதோட ஒண்ணும் இல்ல, அது வளர்ந்து பறவைகள் அதுல கூடு கட்டி நாலு குழந்தைகள் கீழே உட்காந்து படிக்கிறாங்க சாப்பிடுறாங்க அப்படிங்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு நிறைவு ஏற்படுது இல்லீங்களா. சரி, இப்ப பேரளவுல வந்து மரத்தை நட்டுட்டு அதை விட்டுட்டு அப்படி போறதை விடவும், நீங்க வந்து அதுக்கு உருப்படியான யோசனை சொன்னீங்க, அதை எப்படி பாதுகாக்கிறது, ஈரப்பதத்தை எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிற ரொம்ப அருமையான டிப்ஸ் எல்லாம் நீங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப எந்த விதமான மரங்களை வந்து நீங்க நடுறதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க?
நம் நாட்டு மரங்கள் தான் எல்லாமே. இந்த கொட்டை விழுகிற மரங்களை நட்டோம்னா பல் மடங்கு பெருகிட்டு போயிட்டே இருக்கும். மற்ற கொட்டை விதை எடுத்து நர்சரி பண்ணி அதை நடுறதை விட, இதை ஒரு விஞ்ஞானத்தில் சொல்கிறார்கள், காக்கா வந்து 30,000 மரம் அவனுடைய ஆயுள் காலத்தில் நடுதான். பாருங்க, நாம ஒண்ணுமே செய்யல, காக்கா வந்து இவ்வளவு பெரிய அற்புதமான பணியை செஞ்சிட்டு. மாதிரி ஒவ்வொரு பறவை இனங்களும் ஒரு விதத்தில் இயற்கைக்கு நன்மையை செஞ்சிட்டு இருக்கு, மனிதனை தவிர. ஆனா அதிகமான பயன்பாடு வந்து மனிதன் தான் அந்த இயற்கையில வந்து எடுத்துக்கிறான். பறந்த உடனே கட்டில் தொட்டில், இறந்தவுடன் பாடை, இருக்கிற வரை நாற்காலி மேஜை கட்டிலு, அனைத்து இவனுக்காக உண்டானது. அதான் நான் சொல்லுவேன், மரம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது, மனிதன் இல்லாமல் மரம் செழிப்பா வாழ. முன்னெல்லாம் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து திருமணத்துக்கு கவர்ல வந்து மரக்கன்றுகளை கொடுத்துட்டோம். பத்திரிக்கை எனக்கு யாரு கொடுத்தாலும் சரி, இப்ப நீங்களே ஒரு அழைப்புதல் கொடுத்தீங்கன்னா பத்திரிக்கை வந்த உடனே உங்க வீட்டில் நடக்கிற திருமணத்திற்கு பிளாஸ்டிக் இலை, பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் பீடா இதை தவிர்த்தீங்கன்னு சொன்னா இந்த தேசத்திற்கு நீங்க செய்யற மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும்னு சொல்லுவேன். சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணுங்க, எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க, இதுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா புண்ணியமா இருக்கும்னு சொல்லிட்டு மரக்கன்றுகளை கொடுத்துட்டு இருந்தோம். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேக்குக்காக வாங்கிட்டு போக, 2-3 கல்யாண மண்டபத்துல இருந்து போகிற போது ஒரு 2-3 வீடு தள்ளி அந்த மரக்கன்றுகளை தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன பண்ணோம்னா கொடி விதைகள், ஒரு 7 விதமான கொடி விதைகள், பாவை, புடலை, சொர, பூசணி, வெள்ளரி, அவரை, பீக்கங்காய், இந்த விதைகளை கிலோ கணக்கில் வாங்கி எனது திருமணத்திற்கு வருகை தந்து எம்மை குளிர்வித்தமைக்கு நன்றிகள். எம்மை குளிர்வித்தது போல் இந்த பூமியை குளிர்விக்க இத்துடன் கொடி விதைகள் உள்ளன, இதை விதைத்து இந்த பூமியை குளிர்ச்சியாக்கி நீங்களும் பயன்பெற வேண்டும் சொல்லி அன்புடன் போட்டுக் கொடுப்போம். அந்த விதைகளை வந்து அந்த மக்கள் வாங்கிட்டு போவாங்க. சில பேர் கௌரவத்துக்காக வாழ்றவன் உண்டு, எல்லாரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்குவோம் அப்படின்ட்டு. அவன் வாங்கி கொண்டு போய் வீட்டுல துணி துவைக்கும் போது அது ஊறி போய் வீசினா கூட இந்த விதை குப்பை மேட்டில் போய் முளைச்சிக்கும். இது முளைத்து அதனுடைய பலன் தராவிட்டாலும் இலை தலைகளாக வந்தால் கூட கால்நடைகளுக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்ப திருச்சியில வந்து 6ஆம் தேதி ஜனவரி மாசம் ஒரு மாநாடு, யூடிசி கல்லூரியில் எண்ணங்களின் சங்கமம் சொல்லி, அந்த மாநாட்டில் வந்து ஒரு 2000 பேருக்கு இது இந்த விதைகளை ஒரு கவர்ல போட்டு இந்த மாநாட்டுக்கு வந்தமைக்கு நன்றி சொல்லி இந்த விதைகளை போனுங்கன்னு சொல்லி திரும்ப அதை கொடுக்க போறோம். இது வந்து ஒரு பெரிய வீரியமா இருக்கு. நிறைய திருமணங்கள்ல இது விரும்புறாங்க. மரக்கன்றுகளை கொண்டு வந்து அடுக்கி கொடுத்து அதை சிரமப்படுறவர்கள் கூட இது விரும்புறாங்க. வானொலியில் கேட்டிருக்கவங்க அவங்களுடைய திருமணத்துக்கு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீட்டு முன்னாடி 4 இடத்தையாவது குளிர்ச்சியாக வச்சிருக்க போதும், அவர்களுக்கும் பலனுள்ள காய்களாகும். இதுதான் வந்து இதையும் வந்து நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கோம்.
ஒரு நல்ல கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்கிறீங்க, அத மணமக்களை வந்து 16 பெற்று பெருவாழு வாழ அப்படின்னு வாழ்த்துவோம். அது மாதிரி நீங்க 7 வகை விதைகளை நீங்க சொல்லிருக்கீங்க, இயற்கை தன்னை பாதுகாத்துக்கும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிருக்கீங்க. அதாவது தெரியாம ஊற வச்சா கூட தூக்கி வீசும்போது அது வளரும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ என்னென்ன விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்களேன்.
2007 வந்து அசோக் மேத்தான் வேர்ல்டு பிரசிடென்ட் லைன்ஸ்ல அவர் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஆனர் பண்ணாரு. 2008 பிரசிடென்ட் அவார்டு வைஸ் பிரசிடென்ட் ராஜபதி பவன் டெல்லியில கொடுத்தாங்க. அது ஈகோ வாரியர் அப்படின்னு பசுமை போராளி, இந்தியாவில் முதல் வாங்கிய தமிழர் நான். அது அந்த விருது நான் தான் சவுத்துல இதுவரை யாரும் வாங்கல, வாங்கினேன். 2009 வந்து மாநில விருது, ஸ்டேட் கவர்மெண்ட் என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாவலர்னு ஒரு விருது கொடுத்தாங்க. 2010 வந்து டிம்பர்லேண்ட் நிறுவனம் ரீசைக்ளிங் ஷூ தயார் பண்ணுகிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து டெல்லியில அவனுடைய பிரான்ச் வந்து ஓபன் பண்ணான், இந்தியாவில் அவனுடைய பிசினஸ் லான்ச் பண்ணான். அப்போ வந்து ஒரு 5 பேரை இந்தியாவில் செலக்ட் பண்ணாங்க. அந்த அஞ்சு பேரை வந்து அன்சன் ஹீரோங்கிற விருது, அதுல ஜான் ஆப்ரஹாம் வந்து எனக்கு ஷூ காலில் போட்டு விட்டு ஆனர் பண்ணுனேன், நான் கையை நீட்டினு கையிலே கொடுங்கன்னு சொன்னா. ஒரு பெரிய உலகளாவிய ஒரு மாடலிங், பெரிய நடிகர், முடியவே முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஷூ காலில் அணிவிச்சு முத்தம் கொடுத்தார். எனக்கு ஒரு பெரிய நெகிழ்வா இருந்தது. நம்மளாம் எங்க பிளைட்ல போறோம், தொடர்ந்து எல்லா நிகழ்வுக்கும் என்ன பிளைட்ல கூட்டு போய் பெருசா ஆனர் பண்ணி. மைக் பாண்டேன்னு சொல்லி பெரிய ஒரு என்வரான்மெண்டிஸ்ட், அவர் ஆஸ்கார் விருது வாங்கினவர், அவர் லாஜில் கூட தங்க வேணா எவ்வளவுதான் தங்கணும்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து அவரோட பழக்கம் பேசுவோம். நான் பொட்லர் இங்கிலீஷ்ல பேசுவேன், அவருக்கு தமிழ் தெரியாது, நான் பேசுற இங்கிலீஷ அவர் புரிஞ்சுக்குவார். அப்ப வந்து மொழியை தாண்டி மதத்தை தாண்டி ஒரு நாடை தாண்டி என்ன கொண்டு போயிருக்குன்னா அந்த மரங்கள் தான் கொண்டு போயிருக்கு. 2011 சிஎன்என் ஐபிஎன் ரியல் ஹீரோவா இருக்கும் மும்பையில வச்சு குடும்பத்தோடு வந்து பிளைட்ல போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு நிகழ்வா இருந்தது, ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது அது. அப்புறம் லோக்கல்ல தொடர்ந்து அக்ரி யூனிவர்சிட்டியில அவார்டு கொடுத்துருக்காங்க, பாரதியார்ல கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய ரோட்டரி, லயன்ஸ், லியோ, இந்த போனாண்டு இங்க பிளவர் ஷோல கூட என்னதான் ஆனர் பண்ணாங்க, பண்ண விருது கொடுத்தாங்க. நான் இப்ப விருதெல்லாம் வாங்க போக விரும்புறது இல்ல. எனக்கு விருது கொடுக்கணும்னு நினைச்சா மரக்கண்டு கொடு, அல்லது ட்ரீ கார்டு கொடு, இல்லைன்னா ஒரு மண்வெட்டியாவது வாங்கி கூடியான்னு சொல்றேன். டாக்டர் கந்தசாமின்னு ஒருத்தருங்க புதூர்ல இருக்காரு, அவரு ரெண்டு பிக்காசு, ரெண்டு கடப்பா, ரெண்டு மண்வெட்டி வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கிறார். இதுதான் எனக்கு வந்து விருதா நினைக்கிறேன். நான் போய் டெல்லியில போய் ஜனாதிபதி விருது வாங்குறப்ப சித்தரஞ்சன் பார்க்ல போய் என்ன மரணட சொன்னாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் வந்து தத்தெடுக்கிறது கேட்டாங்க. அப்ப வந்து என்டிடிவில ரவின்னு ஒருத்தர் அங்க தலைமை ஒளிப்பதிவாளர் இருக்காரு, தமிழர், அவரு நாங்க தத்தெடுத்தோம்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு இன்னொரு காரணம், எனக்கு ஹிந்தியும் பேச தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அவர் சொன்னார். அந்த மாதிரி இப்ப போனீங்கன்னா சித்தரஞ்சன் பார்க்ல என் பேர் போட்டு பிளான்ட் டேட்னு சொல்லி June 5, 2008 ஈகோ வாரியர் யோகனான்னு போட்டிருக்கு. அந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து உருப்படியான காரியங்கள், சில அமைப்புகள் வந்து விருதை கொடுத்துட்டு அப்படி போறது, மேடையில பேசுவாங்க, நாங்கள் வந்து யோகநாதனுக்கு 10,000 மரங்களை கொடுக்க இசைந்துள்ளோம்னு, 10 மரங்கள் கூட தரமாட்டாங்க. அதே மாதிரி பேசாம ஒண்ணுமே தெரியாம கொடுத்தவர்களும் உண்டு நிறைய. அந்த மாதிரி எனக்கு உண்மையான விருது என்னுடைய செலவை குறைப்பதற்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அதான் விருதா நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து குறிப்பா இயற்கைக்கு.
பாராட்டுதல்கள், நிறைய விருது வாங்கியிருக்கீங்க, ஒரு மாற்று யோசனை கூட சொல்லிருக்கீங்க, எனக்கு விருது வேண்டாம், அதுக்கு பதிலா மரக்கன்றே கொடுங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. சரிங்க சார், இப்ப மரம் வந்து ஒரு 100 வருஷம் இல்ல அது கம்மியோ அதுக்கு மேலேயும் இருக்கலாம், அந்த மரத்தை கட் பண்ணிட்டு வேற ஒரு மரக்கன்று நட்டு அது வளர்ந்து பலன் தர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லீங்களா. ஒரு மரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், அது மழையை கொடுக்குது, கரியமில ஆய எடுத்துட்டு பிராணவாயிய கொடுக்குது அப்படின்ட்டுலாம். இது தவிர மரங்களால என்னென்ன பலன் சொல்லுங்க.
நம்ம ஊரு பத்தியே பேசலாம். மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டமாளையம் டு துடியலூர் வரை 30,000 அந்த சாலை, ஒரு 30,000 மாணவர்கள் பயணிப்பதும் படிப்பதற்குண்டான பயன்பாடு இருக்கு. இந்த மரங்கள் தான் அந்த அந்த பகுதி முழுக்க வந்து தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அதில் வரக்கூடிய இரும்பு துகள்களை, காற்றில் வரக்கூடிய துகள்களை இந்த மரங்கள் தான் உள்வாங்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல காற்றை கொடுத்தது. இப்ப மரம் அறுத்ததுக்கு பிறகு அந்த பகுதியில போய் பாத்தீங்கன்னா மாணவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் வீசிங் ட்ரபிள் அதிகமா இருக்கு. இப்ப மரம் வந்து அசுத்த ஆடையை வாடையை உள்வாங்கிட்டு அசுத்த காற்றை உள்வாங்கிட்டு நல்ல காற்றை தரும். பெரிய உழவன் வந்து மண்புழுவும் மரமும் தான், மரத்துடைய வேர் தான் வந்து பெரிய உழவன், மண்புழு தான் பெரிய உழவன், அது போல வேற எதாலையும் முடியாது. ஒரு மரம் நட்ட உடனே அந்த மண்ணை நெகிழ்வு தன்மையாக்கி மழை நீரை அப்படியே வாங்கி நிலத்தடிக்குள்ள கொண்டு போய் கிரவுண்ட் வாட்டர் ஒழித்து தர்றதும் இந்த மரம் தான். ஓசோன் மண்டலம் ஓட்டை விழாமல் தடுப்பதும் இந்த மரம் தான். இயற்கை ஏசி காற்றை தருவதும் இந்த மரம் தான். கரண்ட் இல்லைன்னா வெளியே வந்து உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த இயற்கையான காற்று வருகிறது தான். அது இல்லாம மனிதனுடைய பயன்பாடு எல்லாத்துக்கும், பறவைகளுக்கு வீடு, ஊர்வனைகளுக்கு வீடு, அதுக்கு பாதுகாப்பு, மழை வருவதற்கு குளிர்ந்த மேகத்தை உள்வாங்கி அந்த மேகத்தை இழுத்து தரக்கூடியதான் மழை. அந்த மழையை இந்த மரங்கள் தான் ஆறு உற்பத்தி பண்ணது காடுகளில். மாதிரி மரங்களை பற்றி நிறைய சொல்லலாம். ஒரு மரம் தன்னுடைய 60 வருட சராசரி ஆயுள்ல வந்து 50 லட்சம் மதிப்புள்ள நான் உயிர் வாழ தேவையான பிராணவாயுவை தருகிறது. இந்த 60 வருட மரம் 10.6 லட்சம் மதிப்பிற்கான காற்று மாசுபடாமல் தடுக்கிறது. கிழங்கு தொழிற்சாலை வச்சு வைக்கிற பகுதியெல்லாம் போனீங்கன்னா பெரிய ஒரு அசத்த வாடகை அடிக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா காணாம போயிடும். காற்று என்பது உலகத்துக்கு பொதுவானது. இந்த காற்றை தள்ளி அந்த அதிலிருந்து வரக்கூடிய அசத்த வாடையை இந்த மரங்கள் தான் உள்வாங்கிட்டு நல்லது தரும். 6.4 லட்சம் மதிப்பிற்கான மண் வளத்தை பெருக்கும். 6.4 லட்சம் மதிப்பிற்கான மண் அரிப்பை தடுக்கும். 5.3 லட்சத்துக்கு மனிதனுக்கு நிழல் தருவது மட்டும், 5.3 லட்சத்துக்கு நிழலாக மட்டும் இந்த மரங்கள் பயன் தருது. பறவைகள், விலங்குகள் தங்க வீடாகவும், பழங்கள், வாசனை திரவியங்கள், மலர், காய்கறி விலை மதிப்பில்லாத மழையை தருகிறது. நகரத்துல ஒரு மரம் அறுக்கப்பட்டால் 76.6 லட்சம் மதிப்பு இழப்பாகிறது நகரத்துக்கு. அதனால நாம எல்லோரும் இப்ப வந்து உங்களுடைய தாத்தா என்னுடைய தாத்தாவுக்குலாம் டெங்கு காய்ச்சல், அப்பாவுக்கு தெரியாது, இப்ப டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு. டெங்கு காய்ச்சலை வந்ததுக்கு மரம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். வேற மழை, வேற எந்த நோயாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் காரணம் மரங்களா தான் இருக்கும். மரங்கள் இருந்தால் இந்த நோய்கள் இல்லை. மரங்கள் வெட்டப்பட்டால் இந்த நோய் மட்டுமல்ல, இன்னும் பல நோய்கள் நம்மளை தாக்கும். மரங்கள் அதிகம் இருந்தால் மழை பெய்யும். மழை பெய்கிற போது நீர் இருக்கும். நீர் இருக்கிற போது தவளை இருக்கும். தவளை இருக்கிற போது கொசுனுடைய முட்டையை சாப்பிடும். கொசு முட்டையை சாப்பிடுச்சுன்னா கொசு இல்ல, கொசு அதிகமா இருக்கனால டெங்கு காய்ச்சல். மரம் இருந்தால் மழை வரும். மழை பெய்தால் நிலங்கள் செழித்திருக்கும். நிலங்களில் விவசாயம் நடக்கும். விவசாயத்தில் விவசாய பொருட்கள் உற்பத்தி அதிகமாகிற போது விலை குறைச்சலாக இருக்கும். காய்கறிகள் இந்த மாதிரி கீரை வகைகள் பழங்கள் அதிகமாக நாம் உட்கொள்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எந்த வைத்தியமும் தேவையில்லை, அதான் வந்துடும். அப்ப மரங்கள் காஞ்சி போச்சு, தண்ணி இல்லைங்கிறப்ப இது எல்லாமே போயிடும். 2 கட்டுக்கு கீரை வாங்கி சாப்பிடணும், 1 கட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. 2 கட்டு விலை 1 கட்டுக்கு இருக்கும். அதனால வந்து விவசாய பொருட்கள் பெருகுவதற்கும், காய்கறி பழங்கள் இந்த வகையான உணவுகள் பெருகுவதற்கும் மரங்கள் தான் அத்தியாவசியமாக இருக்கிறது. மரங்கள் தான் வந்து வந்து ஒரு மனிதனை பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதனாக, மனநிலை நன்றாக, நல்ல ஆரோக்கியத்தோடு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த மரங்கள் தான் பயன் தருகிறது.
அதாவது நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க, மனிதன் இல்லாம மரம் இருக்கலாம், ஆனா மரம் இல்லாம மனிதன் இருக்க முடியாதுங்கிற கருத்தை முதல்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. சரிங்க சார், இப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 3 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க இல்லீங்களா, ஃபியூச்சர் பிளான் என்ன?
இந்த உயிர் வாழ ஒரு மரம்ங்கிற திட்டத்தை பரவலாக எல்லா கிராமங்கள், எல்லா மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நட்டாவே இந்த நாடு தேசமே குளிர்ச்சி நேசமாக மாறிடும். இப்ப காவிரி பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? தண்ணி அதிகம் இருந்தா அவனும் கொடுத்துருவான், எங்க கொண்டு போய் தேக்கி வைக்க முடியும்? அப்ப அங்க வந்து மரங்களுடைய எண்ணிக்கை குறைவு, மழை வளம் குறைவாகி போச்சு. இதே மேற்கு தொடர்ச்சி மலையை நாம உருப்படியா காப்பாத்தணும்னா இதிலிருந்து வரக்கூடிய நீரை நாம மாநிலம் பயன்படுத்தி வேறு மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்குண்டான பணிகளை, அதற்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு இந்த மரம் எல்லோரும் நட்டு எல்லோரும் வளர்ப்பதற்குண்டான வேலைகளை செய்கிற பணியை தான் இனிமேல தொடர போறேன். இடையில வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 ஏக்கர் அளவிலாவது ஒரு நர்சரி வச்சு இந்த மரம் நடுகிற பயிற்சியையும், மரம் நடுவதற்குண்டான மரக்கன்றுகளையும் இலவசமாக கொடுப்பதற்கு வேலைகளை துவக்கணும். அதுக்கு பணம் வேணும். நான் என்னுடைய சிறு சிறு சேமிப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாவது செஞ்சு இந்த லட்சியத்தை நிறைவேற்றும் தான் என்னுடைய ஆசை. இது நிறைவேறுங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு.
திரையுலகில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினி கூட ஒரு காலத்துல கண்டக்டரா இருந்து வந்தவர் தான். அது மாதிரி சுற்றுப்புற சூழல்ல வந்து நீங்க ஒரு பெரிய பேர் எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு நடத்துனர் தான். உங்களுடைய லட்சியம் அதாவது மரக்கன்றுகள் நடுறதுக்கு பயிற்சி கொடுத்து இன்னும் நிறைய மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கறதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய லட்சியம் ஈடேறு. நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிற எல்லோரும் உயிர் வாழ ஒரு மரக்கன்று நட்டு வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற என்னுடைய ஆசையை நிறைவேற்றினீர்களானால் இந்த நேரம், இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். வணக்கம், நன்றி.
மரங்கள் இல்லையேல் மனிதன் இல்லை, ஆனால் மனிதன் இல்லாமல் மரங்களால வாழ முடியும் அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமா வலியுறுத்தி நம்ம கிட்ட விளநேரம் உரையாடிட்டு இருந்தாங்க இயற்கை ஆர்வலர் எம் யோகநாதன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, சமுதாய பொறுப்பு அப்படிங்கிறது மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். விலங்குகள் கூட அதோட பொறுப்பை பொறுப்பா செய்துட்டு இருக்குது. ஆனா மனிதன் மட்டும் பாருங்க, தான் குடும்பம், தான் பிள்ளை அப்படின்னு தான் ரொம்ப சுயநலமா இப்ப இருந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்துலதான் நாம இருந்துட்டு இருக்கோம். ஆக சமுதாயம் நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருப்போம். சமுதாயம் நல்லா இருந்தா தனி மனிதனோட வாழ்க்கையும் மேம்படும். சமுதாயம் நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கறத விடவும் நாம சமுதாயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி. சரி நண்பர்களே, நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055, இணைப்பு எண் 0422.